மாலை தியானத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஜெபிப்போம். சர்வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள தேவனே, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் எங்களுக்கு கற்பிக்க போகின்ற காரியங்களை ஆவியானவர் மூலமாக கற்பித்து எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணி உங்களோடு இருக்கின்ற உறவிலே நாங்கள் இன்னும் ஒருபடி உயரத்தக்கதாக இந்த வேளையை நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆதியாகம முதலாவது அதிகார முதலாவது வசனத்திலே தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவை இந்த ஓய்வு நாள் பாடசாலையில் கூட இந்த பிள்ளைகள் தேவனுடைய சிருஷ்டிப்பை பற்றி நீங்கள் கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தேவன் எத்தனை நாளிலே இந்த சிருஷ்டிப்பை செய்தார்? 6 நாளிலே தேவன் சிருஷ்டித்து அவர் 7 நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவே தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய சர்வ ஞானத்தின் கீழாக அவர் ஆட்சி செய்து வருகிறார் என்பதையும் வேதம் சொல்லுகின்றது. அவை இங்கே படைக்கப்பட்ட சகல படைப்புகளும் அது ஏதோ ஒன்றிலிருந்து அது படைக்கப்பட்டதாக வேதம் எங்களுக்கு சொல்லவில்லை. தேவன் அதை வறுமையில் இருந்து எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவர் மேலே தேவன் இந்த 6 நாளும் என்று சொல்லுகின்ற வேளையிலே இங்கு 6 24 மனத்தியாலங்களை கொண்டே அவர் சிருஷ்டித்தார். அவை இங்கு சிலர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு 1 நாள் அவருக்கு 1000 வருஷம் போல இருக்கும். ஆகவே தேவன் இங்கு முதலாம் நாளிலே அவர் வெளிச்சத்தை உருவாக்குவதற்கு அவர் உடனடியாக அதை செய்யவில்லை. அது 1000 வருஷம் சென்றது அந்த 1 நாள் 1 படைப்பை அவர் படைப்பதற்காக என்று சிலர் அங்கு வேதத்தை புரட்ட முற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவை இந்த வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அது சாயங்காலமும் அது விடியற்காலமும் ஆகி அது 2 நாள் ஆயிற்று 3 நாள் ஆயிற்று என்று சொல்லுகின்ற வேளையிலே அது 1 நாள் 24 மனத்தியாலங்களை கொண்ட 1 நாளிலை கொன்றே தேவன் இந்த படைப்புகளை படைத்தார் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த 6 நாளிலே தேவன் இந்த சிருஷ்டிப்பை படைத்தார் என்பதிலே எங்களுக்கு எள்ளளவேனும் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த விஞ்ஞானம் எங்களுக்கு என்னத்தை கூறுகிறது என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படுகின்றவர்களாக அல்லாமல், இங்கு விசுவாசம் எங்களுக்கு என்னத்தை, விஞ்ஞானம் அல்ல இங்கு முக்கியம், விசுவாசமே எங்களுக்கு இங்கு முக்கியமாக காணப்படுகின்றது. ஆகவேதான் அருமையாளர்களே, இந்த வகையிலே நாங்கள் இங்கே படைப்பின் மூலமாக, தேவன் படைத்த இந்த படைப்பின் மூலமாக அவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடம் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவர் 5 பாடங்களை அவர் எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். அவர் இங்கே தேவன் தன்னுடைய படைப்பிலே அவர் முதலாவதாக கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், இங்கே தேவன் சர்வ ஞானமும் மகிமையும் உடையவர் என்பதை தன்னுடைய படைப்பின் ஊடாக அவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். முதலாவதாக தேவன் செய்கிறார், தேவனது அனந்த ஞானத்தையும் மகிமையையும் தேவனது படைப்பு கற்றுத்தருகின்றது. 2வதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த படைப்பிலிருந்து அது ஏதோ நாங்கள் படங்கீறி மட்டும் நாங்கள் படைப்புகளை பாடமாக்கி வைத்திருக்கின்றது அல்ல, இங்கே தேவனுடைய வார்த்தையானது அது எவ்வளவுக்கு வல்லமை உடையது என்பதையும் இந்த படைப்பு எங்களுக்கு காட்டுகின்றது. மூன்றாவதாக தேவன் இந்த சகலத்தையும் சிருஷ்டித்த இந்த தேவன் அவர் ஏதோ ஒரு சடப்பொருள் அல்ல, அவர் மாறாக அவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை இந்த படைப்பு எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. நாலாவதாக இந்த ஜீவன் உள்ள தேவனானவர் அவரே சகல சிருஷ்டிப்புக்கும் ஆராதனைக்கு உரியவர். ஆகவே இந்த சகல சிருஷ்டிப்பும் அவரை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த படைப்பு எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. இறுதியாக ஐந்தாவதாக இந்த படைப்பிலிருந்து தேவன் எங்களுக்கு கற்றுத் தருகின்ற அடிப்படை சத்தியம் என்னவென்றால், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. ஆகவே முதலாவது தர்மியானவர்களே, தேவன் தனது அனந்த ஞானத்தையும் இந்த மகிமையையும் கற்றுத் தருகின்றது தேவனுடைய படைப்பு. ஆகவே தேவன் இங்கு தன்னுடைய படைப்பின் மூலமாக இந்த ஆறு நாளும் அவர் செய்த அந்த படைப்பின் ஊடாக இங்கு தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்ற பிரதானமான பாடம் என்னவென்றால், இந்த தன்னுடைய ஞானம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால், நான் எவ்வளத்திற்கு அறிவுள்ளவனும் எவ்வளத்திற்கு மகிமை உள்ளவன் என்பதையும் நீங்கள் அளந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் படைப்பை குறித்து வாசித்து பாருங்கள், அதிலே என்னுடைய மகிமை பூரணமாக உங்களுக்கு விளங்கும் என்று தேவன் சங்கீதம் 19வது சங்கீதத்திலே தேவன் தெளிவாக சொல்லுகிறார். என்னவென்றால், சங்கீதம் 19வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது, ஆகாய விரிவுகள் அவருடைய கரங்களின் கிரிகைகளை அது அறிவிக்கின்றது. ஆகவேதான் அருமையானவர்களே, இங்கு தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த மகிமையை உடையவராகிய நானே இந்த மகிமையை உடையவனாக இருக்கின்றேன், நானே இங்கு ஞானத்தை உடையவனாக இருக்கின்றேன் என்பதை என்னுடைய படைப்புகள் உங்களுக்கு காட்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆகவே எந்த ஒரு மனுஷனும் தேவனை அவன் மகிமையை காணவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் உலகத்தை தன்னுடைய கண்ணினாலே பார்க்கின்ற வேளையிலே தேவனுடைய மகிமையை அவன் காண்கின்றவனாகவே இருக்கின்றான். ஆகவேதான் அருமையானவர்களே, இங்கே தேவன் மகிமைக்குரியவர், தேவன் கனத்திற்குரியவர் என்பதை தேவனுடைய படைப்பு எங்களுக்கு கற்றுத் தருகின்றதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மகிமையையும் இந்த ஞானத்தையும் கொண்ட இந்த கிறிஸ்து இந்த சகல சிருஷ்டியையும் தன்னுடைய வார்த்தையினாலே ஆறு நாளில் படைத்த இந்த மெய்யான கிறிஸ்து, அவர் மகிமை உள்ளவராக இருந்து அவர் ஞானமுள்ளவராக இருந்து செயற்படுகின்ற வேளையிலே நானும் நீங்களும் எதை குறித்து மகிமையும் மேன்மையும் பாராட்ட வேண்டும்? அந்த உன்னதமான ஒரே கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. ஆகவே இந்த படைப்பிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற காரியம் என்னவென்றால், அருமையானவர்களே, எவ்வளத்திற்கு மகிமையும் எவ்வளத்திற்கு ஞானமும் கொண்ட எங்களுடைய மெய் தேவனாகிய இவர்களை நாங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களை குறித்து மகிமை பாராட்டுகின்றவர்களாகவோ அல்லது நாங்களே ஞானவான்களாகவோ எங்களை எண்ணிக்கொள்ளாமல், நாங்கள் தேவனுடைய மகிமைக்கென்று அவரே எல்லா சிருஷ்டிப்பிக்களுக்கும் மகிமை பொருந்தினவர் என்றதை விசுவாசித்தவர்களாக நானும் நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களை, நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் சின்ன சின்ன ஊழியங்களை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, பெரியதான ஊழியங்களை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அந்த உன்னதமாக ஆறு நாளிலும் தன்னுடைய படைப்பின் ஊடாக மகிமையை வெளிப்படுத்திய அந்த உன்னதமான தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகின்றவர்களாக, அதிலே நாங்கள் அவருடைய மகிமையை மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாக அருமையானவர்களே, இங்கு தேவனுடையவர்கள் என்று சொல்லுகின்ற நாம் அவருடைய மகிமையை அவருடைய அந்த ஞானத்தை பெற்றவர்களாகி மற்றவர்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த படைப்பு எங்களுக்கு காட்டுகின்றது. நாங்கள் படைப்பை பார்த்து வியந்து படைப்பை பார்த்து மகிமைப்படுகின்ற அதே வேளையிலே இந்த படைத்த இந்த தேவன் எனக்காக செய்த அந்த உன்னதமான அந்த ரட்சிப்பின் ஊடாக நான் இந்த மகிமையை மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றேனா? தேவன் மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் என்ன? What is the chief end of man? மனிதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? அவரை மகிமைப்படுத்துவதும் அவரில் என்றென்றைக்கும் களி கூறுவதுமே. அருமையானவர்களே, இந்த மகிமையை கண்ட நாங்கள் அவரையே மகிமைப்படுத்தி அவருக்கென்று வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த படைப்பு எங்களுக்கு முதலாவதாக கற்றுத் தருகின்றது. இரண்டாவதாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த படைப்பின் ஊடாக இந்த படைப்பானது தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை அது எங்களுக்கு கற்றுத் தருகின்றதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முதலாவது அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போமேயானால், இந்த முதலாவது அதிகாரம் சொல்லுகின்றது, தேவன் உண்டாக கடவது என்று சொன்ன அதே கணத்திலே அது உடனடியாக உண்டானது. அவை இந்த படைப்பை படைத்த இந்த மெய்யான தேவனுடைய வார்த்தை எவ்வளத்திற்கு வல்லமை உள்ளது என்பதை அருமையானவர்களே நாங்கள் படைப்பிலே அதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை இங்கு அதிசயங்களும் அற்புதங்களும் காண வேண்டும் என்று அலைந்து திரிகின்ற ஜனத்திற்கு நாங்கள் காட்ட வேண்டிய முதலாவது பக்கம் என்னவென்றால், இங்கே படைப்பை பாருங்கள், தேவன் எவ்வளத்திற்கு வல்லமை உள்ளவராய் வெறுமையில் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக கடவுது என்றார் உண்டானது என்பதை அவர்களுக்கு காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த படைப்பு அருமையானவர்களே தேவனுடைய வாயினுடைய வார்த்தையினுடைய வல்லமையை அது எங்களுக்கு கற்றுத் தருகின்றதாக இருக்கிறது. அவை நாங்கள் இந்த இயற்கைகளை கடலை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் நினைவுக்கு வர வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் எவ்வளவுக்கு மகிமையானவர், தேவனுடைய மகிமை எண்ணிலே காணப்படுகிறதா? இரண்டாவதாக, தேவனுடைய வாயினுடைய வார்த்தைகள் எவ்வளவுக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதையும் இந்த இயற்கைகளை காணுகின்ற வேளையிலே நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய படைப்பு எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டிலே முடித்தவராய் அவர் திரும்பவும் அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே வந்த வேளையில் கூட அவர் தன்னுடைய வார்த்தையினுடைய வல்லமையை அங்கிருந்த ஜனங்களுக்கு அவர் காட்டினவராக இருக்கின்றார். அருமையாளர்களை, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அற்பமாக எண்ணுகின்றவர்களாக இருக்காதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறார், என்னுடைய வாய் இதை சொல்லிச்சு என்றால் அந்த வார்த்தையானது எவ்வளவுக்கு முக்கியமும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் எவ்வளவுக்கு ஆழமும் அது அவசியமும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அருமையாளர்களே கண்டுகொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே அசட்டையாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாகவும் தேவனுடைய வார்த்தையை குறித்து எந்த உணர்வில்லாதவருமாக இருக்கின்ற எங்களுக்கு தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், என்னுடைய வல்லமை இன்னதென்று நீங்கள் இன்னும் புரியாதவர்களாகவே இருக்கின்றீர்கள். ஆகவேதான் அருமையானவர்களே, இங்கு தேவனுடைய இந்த வார்த்தையினுடைய வல்லமையானது படைப்பிலே முதலாவதாக தேவனங்களுக்கு காட்டினவராக இருக்கின்றார். நீங்கள் யோசித்து பாருங்கள், வறுமையிலிருந்து தன்னுடைய வார்த்தையினாலே தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கின அந்த வல்லமையான தேவனை அருமையானவர்களே, பாவத்திலே மரித்து போயிருந்த மனிதனையும் உயிர்ப்பிக்கின்ற அதே தேவனாக இருக்கின்றார். நீங்கள் படைப்பிலே தேவனுடைய வல்லமையை கண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய வாழ்விலே தேவன் உங்களை உயிர்ப்பித்ததை கண்டிருக்கின்றீர்கள். இதற்கு மிஞ்சி உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அளவிடுவதற்கு ஏதாவது அளவுகோல் தேவையா? அருமையானவர்களே, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நம்பினவர்களாய் அந்த வார்த்தையானது எவ்வளத்திற்கு அதிகாரம் உள்ளது, அது வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் விசுவாசித்தவர்களாய் அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு படைப்பின் மூலமாக தேவனங்களுக்கு கற்றுத்தருகின்றார். மூன்றாவதாக தேவன் கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், இந்த மகிமையையும் இந்த வார்த்தையின் வல்லமையையும் கொண்ட நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை தேவன் எங்களுக்கு நிரூபிக்கின்றார். ஆக இங்கு தேவன் இந்த படைப்பின் மூலமாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நான் இங்கு ஜீவனை கொடுக்கின்ற தேவன் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அங்கு மனிதனை உண்டாக்குகின்ற வேளையிலே அவர் மண்ணை எடுத்து அவர் அங்கு அவருடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை அவர் ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக சிருஷ்டித்த கர்த்தர் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்பதை தன்னுடைய படைப்பில் இருந்து அவர் எங்களுக்கு நிரூபித்து காட்டுகின்றவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, தேவனுடைய இந்த படைப்புகளை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அழகான கடல்களையும் அழகான மலைகளையும் இங்கு மனிதர்களையும் சகல படைப்புக்குரிய காரியங்களையும் காணுகின்ற வேளையிலே எங்களுடைய தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் எப்பொழுதும் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தேவன், அவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது இரக்கமும் தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவே எல்லாவற்றையும் செய்வதற்காக அவர் வந்து கொண்டு வந்த தேவன் என்பதையும் அங்கு கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவன் உள்ள தேவன் என்பதையும் நாங்கள் ஒருபொழுதும் மறக்க கூடாது என்பதை இந்த படைப்பான தர்மியானவர்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, இந்த ஜீவன் உள்ள தேவன் அவர் எந்த ஒரு சடப்பொருளாலும் உருவாக்கப்பட்டவர் அல்ல. ஆகவே இந்த ஜீவன் உள்ள மெய்த்தேவனாகிய கிறிஸ்து அவர் தன்னுடையவர்களுக்கு ஜீவனை கொடுக்கின்ற தேவன் என்பதை இந்த படைப்புகள் எப்பொழுதும் எங்களுக்கு காட்டுகின்றதாக படிப்பிக்கின்றதாக இருக்கின்றது. நாலாவது, அருமையானவர்களே, இந்த படைப்பு எண்ணத்தை கற்றுத்தருகிறது சொன்னால், இந்த சகல ஜீவனையும் எங்களுக்கு தந்த இந்த ஜீவனுள்ள தேவன் அவர் ஒருவரையே ஆராதனை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த படைப்பு எங்களுக்கு கற்று தருகின்றது. ஆகவே இந்த ஜீவனுள்ள தேவனை இங்கு ஜீவனை கொடுத்த அந்த ஜீவன் உள்ள சகல உயிரினங்களும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் கட்டளையிடுகின்றது. ஆக எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் யாருக்கு செய்கிறோம் என்றால், எங்களை படைத்து எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களுக்கு ஜீவனோடு இருக்கின்ற அவர் மரித்து எங்களுக்காக மறுபடியும் உயிரோடு இருக்கின்ற அந்த ஜீவனுள்ள தேவன் ஒருவரே சகல சிருஷ்டிக்கும் ஆராதனைக்கு உரியவர் என்பதை வேதமங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அருமையானவர்களே, உபாகமம் 32 அதிகாரம் 15 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உபாகமம் 32 அதிகாரம் ஜெஷூரன் கொளுத்து போய் உதைத்தான், கொளுத்து இஸ் நூலிலிருந்து நினம் நுண்ணி போனது, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான், அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார், அருவறுப்பானவைகளில் அவரை கோபப்படுத்தினார்கள், அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, நாங்கள் அறியாதவைகளும் தாங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். ஆகவே இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், தங்களை படைத்த தேவனை விட்டு அவர்கள் வேறு தேவர்களுக்கு ஆராதனையை செய்த வேளையிலே தேவ நபர்கள் மீது கோபம் மூண்டவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த ஜீவனை தந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கின்ற அந்த தேவனாகிய ஒருவரையே நாங்கள் ஆராதிக்க வேண்டும். கல்களினாலே செய்யப்பட்ட, மரங்களினாலே செய்யப்பட்ட, மண்களினாலே செய்யப்பட்ட எந்த சுருவங்களையும் வணங்குகிறது தேவனுக்கு அருவறுப்பானது. ஏனென்றால் அவரே ஜீவன் உள்ளவராய், அவரே இந்த ஜீவனை எங்களுக்கு தந்தவராய், அவரே இந்த ஜீவனை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஜீவனுள்ள தேவன் என்பதற்காக அருமையானவர்களே, சகல சிருஷ்டியும் அவருக்கென்று ஆராதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகின்றது. ஆவி அருமையானவர்களை, நாங்கள் தேவனுடைய சுவாசத்தை கொண்ட ஜீவ சேவசாயலில் இருக்கின்ற எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவரை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க கூடாது என்கின்ற உன்னதமான சத்தியத்தை தேவன் தன்னுடைய படைப்பிலிருந்து கற்று தருகின்றார். அருமையாவர்களே, 150வது சங்கீதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரையே துதிப்பதாக. அவர் இந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவ ஆத்மாவை வைத்திருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் தேவன் படைப்பின் மூலமாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் அவரை தவிர வேறு தேவர்களை உங்களுக்கு வைத்திருக்க வேண்டாம், வைத்திருப்பதினாலே நீங்கள் ஜீவனை இழந்து போவீர்கள் என்று படைப்பிலிருந்து தேவன் எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். அருமையானவர்களை, 5வதாக தேவன் இங்கு பிரதானமாக சொல்ல வருகின்ற காரியம் என்னவென்றால், இந்த மகிமையையும் இந்த ஞானத்தையும் படைப்பின் மூலமாக காட்டுகின்ற தேவன், காட்டிய தேவன் தன்னுடைய வார்த்தையானது எவ்வளவுக்கு வல்லமை உடையது என்பதை வேதத்திலிருந்து காட்டின தேவன், தான் ஜீவன் உள்ளவராகவே இருந்து சகல மனிதனையும் அவரே படைத்து அரசாண்டு கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவன் என்பதை படைப்பின் மூலமாக வெளிப்படுத்திய தேவன், தன்னை தான் ஒருவரையே சகல சிருஷ்டிகளும் ஆராதிக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக அவர் அங்கே திருவுளம் பற்றிய தேவன், தன்னை விசுவாசிக்கும்படியாய் அவர் படைப்பிலிருந்து எங்களுக்கு கற்பித்து தருகிறார். இங்கு தேவன் இந்த 6 நாளும் அவர் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த இந்த காரியத்திலிருந்து தேவன் எங்களுக்கு கற்பித்து தருகின்ற இறுதியான காரியம் என்னவென்றால், நாங்கள் அவரிலே விசுவாசம் வைத்தவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கு எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற வேளையிலே, விசுவாசத்தை பற்றி தொடக்குகின்ற வேளையிலே பவுல் எழுதிய காரியம் என்னவென்றால், 11வது அதிகாரம் 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கின்றோம். அவை இங்கு என்னத்தை பவுல் இங்கு முக்கியத்துவப்படுத்துகின்றார், இந்த விசுவாசம் எங்கே ஆரம்பிக்கின்றது, எங்கே அவர் கொண்டு போகின்றார், எல்லாரையும் விசுவாசிப்பதற்காக படைப்பிற்குள் இழுத்துக் கொண்டு போகின்றார். பாருங்கள், இந்த படைப்பிலே தேவனுடைய மகிமையை காணுகின்றீர்கள், அவருடைய வல்லமையை காணுகின்றீர்கள், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை காணுகின்றீர்கள், அவர் ஒருவரே ஆராதிக்கப்படுவதற்கு தகுதியானவர் என்பதை காணுகின்ற நீங்கள் வேறு எதைக்கும் நீங்கள் வணங்குவதாக இல்லாமல், வேறு எதிலும் உங்களுடைய விசுவாசங்கள் இருக்கின்றதாக இல்லாமல், விஞ்ஞானத்திலே உங்களுடைய விசுவாசம் இருக்கின்றதாக அல்லாமல், நீங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனிலே விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் அவரே இந்த உலகங்களை 6 நாளிலே அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன். ஆகவே அவருடைய வார்த்தையிலே நீங்கள் விசுவாசமாக இருங்கள். அருமையானவர்களே, நாங்கள் தேவனுடைய இயற்கைகளை நாங்கள் காணுகின்ற வேளையிலே இயற்கைகளை மட்டும் ரசிக்கின்றவர்களாக மட்டும் இருந்து விடாமல், தேவனுடைய படைப்புகளை காணுகின்ற வேளையிலே ஓ அது அழகானது என்று மட்டும் நாங்கள் வர்ணிக்கின்றவர்களாக மட்டும் இருந்து விடாமல், தேவன் எவ்வளவிற்கு மகிமை உள்ளவர் என்பதையும், தேவனுடைய வார்த்தை எவ்வளவிற்கு வல்லமை உள்ளது என்பதையும், அவர் எவ்வளவிற்கு ஜீவன் உள்ளவராக இன்று எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதையும், ஆராதனைக்குரியவர் அவரே என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தருகின்றதாக மட்டுமல்ல, அந்த மெய்யான ஒரே ஜீவனுள்ள தேவனிலே நானும் நீங்களும் எவ்வளவிற்கு விசுவாசம் வைத்தவர்கள் வைத்திருக்கிறோம் என்பதையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த மெய் தேவனிலே நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கின்றோமா? நாங்கள் இந்த மெய் தேவனிலே நாங்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கின்றோமா? எங்களை படைத்து எங்களை சிருஷ்டித்து எங்களை வழிநடத்தி வருகின்ற அந்த தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசையும் விருப்பமும் கீழ்ப்படிவும் எங்களிடத்திலே இருக்கின்றதா? அல்லது நாங்களும் தேவனுடைய வார்த்தையை விட்டு அவருடைய வல்லமையை உணராதவர்களாக, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை தங்களை உருவாக்கின கர்த்தரை விட்டு வெளியே அந்த ஆராதனையை கொடுக்கின்ற கனத்தை கொடுக்கின்ற ஜனங்களாக இருக்கிறோமா என்ற கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையாளர்களை, படைப்பு என்ற உடனே நாங்கள் ஏதோ அதிசயம் நடந்தது என்பதை மட்டும், அல்லது இந்த படைப்புகளை நாங்கள் படங்களிலே கீறி மட்டும் நாங்கள் பார்க்கின்றவர்களாக அல்லாமல், இந்த மெய் சத்தியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்விலே படைப்பை காணுகின்ற வேளையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய விசுவாசத்தை, ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் ஒவ்வொருவரும் அதிலே கண்டுகொண்டு கழி கூர்ந்து ஆறுதல் அடைய தேவன் தாமே இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.